அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் அமெரிக்க அரசு இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரும் என்று கூறும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் செவ்வி.
சர்வதேச சுயாதீன போர்க்குற்ற விசாரணையை நடத்துவதற்கான ஒரு பொறுமுறையை அமைப்பதற்கு உகந்த வகையிலே இந்த தடவை ஒரு தீர்மானத்தை முன்மொழிய இருப்பதாக அவர்களுக்கு அறிவித்தார். அந்த
இலங்கை வந்திருக்கும் சர்வதேச போர்க்குற்ற விவகாரங்களை கையாள்கின்ற அமெரிக்காவின் விசேட தூதுவர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து அங்குள்ள சிவில் அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்திருப்பது பற்றிய செய்திகள்.
மேலே இருந்து போடுற அந்த கிளஸ்டர் பாம்சம் சொல்லி, அது ரெண்டாவது பாம்சம் சென்ற பொழுது அதையும் பயன்படுத்தப்பட்டது. மற்றது ரசாயன பாம்சம்.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் குறித்து எழுந்திருக்கும் சர்ச்சை தொடர்பான செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
எதிர்வரும் 2022 கத்தார் நாட்டில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறாது என்று சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபாவின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார்.
Franchement, je pense que ça se jouera entre le 15 novembre et le 15 janvier au plus tard. Si vous jouez entre le 15 novembre
உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் பாரம்பரியமாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களிலேயே நடைபெறும். கத்தாரில் 2022 நடைபெற உள்ள அந்த உலகக்கோப்பை போட்டிகள் நவம்பர் மாதம் மத்தியில் ஆரம்பித்து ஜனவரி மாதம் மத்திய பகுதி வரை நடைபெறும் என்றும் ஃபீஃபாவின் பொதுச் செயலாளர் ஜெரோம் வெலக் கூறியுள்ளார். அந்த காலப்பகுதியில் நிலவும் காலநிலை கால்பந்து விளையாட்டுக்கு மிகவும் சிறந்தது என்று கருதப்படுகின்றது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கத்தார் நாட்டில் கோடைக்காலம் என்பதால் அப்பொழுது வெப்பநிலை சாதாரணமாக 40 டிகிரிகளுக்கும் மேலாக செல்லும் என்றும் காரணத்தினாலேயே ஃபீஃபா அந்த போட்டித் தேதிகளை மாற்றியுள்ளது.
அல் கைதாவுடன் தொடர்புடைய குழுவால் கடந்த வாரம் கைப்பற்றப்பட்ட ஃபலுஜாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வரும் நிலையில் அன்பார் மாகாண மனித நேய நிலைமைகள் குறித்து ஈராக்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மூத்த அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். உணவு, மருந்து மற்றும் குடிநீர் கையிருப்பு முடிந்து வரும் நிலையில் ஃபலுஜாவிலிருந்து 5000க்கும் அதிகமான மக்கள் வெளியேறியிருப்பதாக ஈராக்குக்கான ஐநா தூதர் கூறியிருக்கின்றார். ஈராக்கின் செஞ்சிலுவை சங்கமோ மிகவும் அதிகமாக, அதாவது 13,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக கூறியிருக்கிறது. நகரின் பல கேந்திர முக்கியத்துவம் மிக்க இடங்கள் கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது.
இந்தியாவின் டெல்லி மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துள்ள சாமானிய மக்கள் கட்சி எனப்படும் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய அலுவலகத்தின் மீது சில செயற்பாட்டாளர்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். ஊழலை ஒழிப்பதை மையமாக வைத்து கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் அக்கட்சி டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியது. பெரிய அளவில் அறியப்படாத இந்து தேசியவாத குழுவைச் சேர்ந்த பலர் அந்த கட்சியின் அலுவலகத்தின் மீது கற்களை வீசியும் மூங்கில் தடிகளை கொண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். அண்மையில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் ஒருவர் காஷ்மீர் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை விமர்சித்தே இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியுள்ளார்கள். எனினும் இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தங்களது கட்சியின் அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியே காரணம் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் பிரசாந்த் பூஷன் கூறுகின்றார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை மறுத்துள்ளது.
எகிப்தில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இஸ்லாமியவாத அதிபர் முகமது மோர்சிக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று பிப்ரவரி முதல் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. மோசமான வானிலை காரணமாக மோர்சியை ஹெலிகாப்டர் மூலம் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியாத நிலை இருப்பதாக நீதிபதி கூறியிருக்கின்றார். இந்த வழக்கில் குற்றத்தை எதிர்நோக்கும் மற்றொரு நபர் இந்த நீதிமன்ற நடைமுறைகள் சட்ட விரோதமானது என்றும் இதில் மோர்சி பங்கேற்க மாட்டார் என்றும் கூறினார். 2012 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியவர்களை கொன்று குவிக்க தூண்டியதாக மோர்சி மற்றும் அவரது பல முன்னாள் சகாக்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சிறையை உடைக்க வெளிநாட்டு பயங்கரவாதிகளுடன் கூட்டாக செயல்படுத்த உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளையும் மோர்சி எதிர்கொள்கின்றார். எகிப்திய ராணுவம் இவரை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தியது.
நைஜீரியாவின் வடபகுதி நகரான கானூவில் ஒரு பள்ளிவாசலில் துப்பாக்கிதாரிகள் அதிரடியாக புகுந்து நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு கானூ மாகாணத்தின் ஆளுநரின் சொந்த கிராமத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். தாக்குதல் நடைபெற்ற சமயத்தில் மாகாண ஆளுநரின் தந்தை அந்த பள்ளிவாசலில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாலும் அவர் காயமடையாமல் உயிர் தப்பியுள்ளார்.
ஜப்பானில் பூச்சிக்கொல்லி கலப்பால் பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் உரிய வைக்கப்பட்ட உணவை உட்கொண்ட நூற்றுக்கணக்கானோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்றுவலி போன்றவற்றால் சுமார் 500 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஜப்பானிய சுகாதார அமைச்சு கூறுகிறது. ஜப்பானிய ஊடகங்களோ மொத்தம் 900 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன. விவசாயிகள் பயன்படுத்தும் ஒருவித நச்சுப்பொருள் இந்த உணவு தயாரிப்பில் இருந்திருக்கிறது.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். அமெரிக்க அரசு இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து பொறுப்பு சுமத்துவதிலும் நல்லிணக்கத்தை எட்டுவதிலும் போதிய முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கும் நிலை குறித்து தொடர்ந்து கவலை கொண்டிருப்பதாக அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தியை தருகிறார் மணிவண்ணன்.
அமெரிக்க அரசு இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து பொறுப்பு சுமத்துவதிலும் நல்லிணக்கத்தை எட்டுவதிலும் போதிய முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கும் நிலை பற்றி தொடர்ந்து கவலை கொண்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் ஒருவர் கூறினார். போர்க்குற்றங்களுக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீஃபன் ராப் நேற்று செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு தனது விஜயத்தை தொடங்கிய நிலையில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் நடத்திய சந்திப்பில் எதிர்வரும் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணையை கோரும் தீர்மானத்தை அமெரிக்கா முன்மொழியும் என்று கூறியதாக அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தமிழோசையிடம் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பு குறித்து பிபிசிக்கு கருத்து தெரிவித்த அமெரிக்க அரசின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் ஒருவர் இலங்கையில் பல்வேறு மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து கவலை கொண்டு வருவதாக தெரிவித்தார். இலங்கையில் நடப்பதாக கூறப்படும் நில அபகரிப்புகள், மத ரீதியான நோக்கமுடைய தாக்குதல்கள், ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் விசாரித்து தீர்வு காணப்படாதது ஆகியவைகள் காரணமாக ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலின் நிகழ்ச்சி நேரலில் இலங்கை தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்று தங்களை கணிக்க வைத்திருப்பதாக அவர் கூறினார். நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு சுமத்தும் வழிமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏதும் ஏற்படாத நிலையில் அமெரிக்கா 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் மீண்டும் ஒரு தீர்மானத்தை எதிர்வரும் மனித உரிமை கவுன்சில் கூட்டத்திலும் கொண்டு வரும் என்று அந்த பேச்சாளர் தெரிவித்தார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் மணிவண்ணன். இதேவேளை அமெரிக்க அரசு இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரக்கூடும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை வந்திருக்கும் சர்வதேச போர்க்குற்ற விவகாரங்களை கையாள்கின்ற அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீஃபன் ஜே ரெஃப் அவர்களை சந்தித்தது குறித்து சுமந்திரனிடம் கேட்டார் மணிவண்ணன்.
போர்க்குற்றங்களுக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவன் ரப்போடு இன்றைக்கு 2 மணித்தேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். திரு மா வைசை நாகராஜாவும் நானும் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டோம். அதுல விசேஷமாக வரப்போகிற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரிலே அமெரிக்கா கொண்டு வர இருக்கின்ற தீர்மானம் சம்பந்தமாக நாங்கள் உரையாடினோம். சென்ற 2 வருடங்களும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையிலே இலங்கை அரசு ஒரு நம்பத்தகுந்த விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படவில்லை. எந்த விதமான விசாரணையும் அவர்கள் நடத்தவில்லை என்பது அனைவருடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்ற வேளையிலே ஒரு சர்வதேச சுயாதீன போர்க்குற்ற விசாரணையை நடத்துவதற்கான ஒரு பொறிமுறையை அமைப்பதற்கு உகந்த வகையிலே இந்த தடவை ஒரு தீர்மானத்தை முன்மொழிய இருப்பதாக அவர்களுக்கு அறிவித்தார். அந்த தீர்மானம் அமெரிக்கா மட்டும் நிறைவேற்றிவிட முடியாது. 47 நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்ற இந்த பேரவையிலே பெரும்பாலான நாடுகளுடைய ஆதரவோடுதான் அது செய்யப்பட முடியும். ஆகையினாலே அப்படியான தீர்மானத்தை மற்ற நாடுகளோடு பேசி ஆராய்ந்து வரைவுகளை செய்து அதை முன்னெடுப்பதற்கான வேலை திட்டத்திலே தாங்கள் இறங்குவதாக எங்களுக்கு சொன்னார். நாங்கள் அதை சந்தோஷமாக வரவேற்றோம். அந்த அப்படியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பும் நிலைப்பாடும் என்பதை தெளிவாக எடுத்து சொன்னோம்.
இப்போ இந்த போர்க்குற்ற பிரச்சனை என்று வரும்பொழுது இந்த ஐநா மன்றத்தின் அறிக்கையும் சரி, இந்த ஆலோசகர்களின் அறிக்கையும் சரி, மற்ற மனித உரிமை அமைப்புகளின் அறிக்கையும் சரி, போரில் ஈடுபட்ட இரு தரப்புகளுமே பாரிய போர்க்குற்றங்களை இழைத்ததாகத்தான் சொன்னன. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இப்பொழுது அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தினர் இல்லாவிட்டாலும் கூட அவர்களால் இழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த போர்க்குற்றங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவீர்களா?
நாங்கள் நிபுணர் குழுவின் அறிக்கையிலே சொல்லப்பட்டதைத்தான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதிலே இருதரப்பினரும் இழைத்ததாக சொல்லப்படுகிற குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சிபாரிசாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதனாலே போர்க்குற்ற விசாரணை என்று சொல்லுகிற போது அது யார் புரிந்ததாக இருந்தாலும் அந்த உண்மை கண்டறியப்பட வேண்டும், அதற்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக தொடர்ச்சியாக இருந்து வந்து. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் திரு ஸ்டீவன் ரப்புக்கு சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், போரின் இறுதி கட்டத்திலே நடந்ததாக சொல்லப்படுகிற இந்த போர்க்குற்றங்கள் விசாரிக்கப்படுகிற அதே வேளையிலே தற்போது தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அத்துமீறல்களும் நிறுத்தப்படுவதற்கான ஒரு பொறிமுறை இந்த சர்வதேச சமூகத்திலே இருந்து வர வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானத்திலே கூட அது உள்ளடக்கப்பட முடியுமானால் அது செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் மிகவும் இறுக்கமாக இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறோம்.
சரி, ஆனால் இந்த விஷயத்திலே இந்தியாவின் ஆதரவு கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா?
இந்தியா கடந்த 2 தடவைகளும்
தீர்மானங்களை நீர்த்து போக செய்ததாக இந்தியாவின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எனவே இந்த
முதல் தடவை ஒரு வாக்கியம் இந்தியா குறைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையோடு செய்யப்பட வேண்டும் என்று மாற்றப்பட்டது. ஆனால் அது அந்த வாக்கியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணை இல்லாமல் செய்ய முடியாது, அதொன்று. ஆனால் சென்ற வருடம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சம்பந்தமாக இறுதி கட்டத்திலே இந்தியா அந்த தீர்மானம் இன்னும் வலுவுள்ளதாக செய்ய வேண்டும் என்று சொல்லி 7 குறிப்புகளை அமெரிக்காவுக்கு எழுத்திலே கொடுத்தது. அமெரிக்கா அதனை இறுதி நேரத்திலே மாற்ற முடியாமல் போய்விட்டது. ஆனால் அதிலே அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை விட இன்னும் கூடுதலான வலுவான தீர்மானத்தை தான் இந்தியா வேண்டி நின்றது. ஆகையினாலே அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எழுத்திலே எடுத்துவிட்டு 2 தடவைகள் இந்த தீர்மானங்களை ஆதரித்து விட்டு இந்தியா இந்த தடவை வித்தியாசமான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்பது எங்களுடைய கருத்து.
நேற்று இரவு அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீஃபன் ஜே ரெஃப் அவர்களை சந்தித்தது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பிபிசி தமிழோசைக்கு அளித்த செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். இதேவேளை இலங்கை வந்திருக்கும் சர்வதேச போர்க்குற்ற விவகாரங்களை கையாளும் அமெரிக்காவின் விசேட தூதுவர் இன்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து அங்கிருக்கும் பல்வேறு சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார். இது பற்றிய செய்திகளை தருகிறார் பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை வந்துள்ள சர்வதேச போர்க்குற்ற விவகாரங்களை கையாள்கின்ற அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீஃபன் ஜே ரெப் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து அங்குள்ள பலதரப்பினரையும் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார். இவருடன் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் உள்ளிட்ட அதிகாரிகளும் சென்றிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாராயர்கள், வடமாகாண ஆளுநர், வடமாகாண முதலமைச்சர், மாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் போன்றோரை அவர் சந்தித்திருக்கின்றார். அத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகை அலுவலகத்திற்கும் அவர் சென்றிருந்தார். யாழ் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பு குறித்து செய்தியாளர்களுக்கு ஆயர்கள் இருவரும் தகவல் தெரிவித்தனர்.
நான் இன்றைய நிலவரத்தை அமர்களுக்கு எடுத்து கூறினேன். போர் முடிந்து கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இருந்தும் இன்னும் நிலைமைகள் அவ்வளவு திருப்தியாக இல்லை. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் திருப்தியாக இல்லை. ஏனென்று சொன்னால் மாகாண சபைக்கு தேவையான அதிகாரங்கள் முழுவதும் வழங்கப்படவில்லை. இன்னும் ஒரு முருகல் நிலையில தான் நமது மாகாண சபையும் அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால இதையாவது அரசாங்கம் சரியாக செய்து மக்களுக்கு ஒரு தீவுக்கு உதவுவதற்கு சாத்தியமாக ஏற்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இவற்றையும் அவர்கள் கவனமாக கேட்டறிந்து கொண்டார்கள்
என்றார் யாழ் ஆயர் தாமஸ் சவுந்தரநாயகம் அவர்கள். விடுதலை புலிகளுக்கு எதிராக அரச படைகள் நடத்திய இறுதி போரின் போது இடம்பெற்ற பல சம்பவங்கள் குறித்து அமெரிக்க விசேட தூதுவருக்கு எடுத்து கூறியதாக மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் தெரிவித்தார்.
இந்த போர்க்கு மூட்டத்துல அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மேலே இருந்து போடுற அந்த கிளஸ்டர் வம்சம் சொல்லி அது வந்து பல பிரிவுகளா பிரிஞ்சு போய் பல இடங்கள்ல வடிக்கும். அதே பல அநேகர் அதுக்கு பலியாகிறார்கள் இல்ல. அது ரெண்டாவது ஏ பாம்சம் சென்ற பொழுது கீழ நிலத்துல விழுந்து வடிக்காது, ஏர்ல வரும்பொழுது விளக்கு வந்து வடிக்கும். அப்ப அது பரவலான இடத்தை கவர் பண்ணி அதனுடைய அந்த குண்டுகளை பாய்ச்சி குண்டுகளை பரப்போம். அது அதுல கூடிய மக்கள் அதுல பதிப்பார்கள். அதையும் பயன்படுத்தப்பட்டது. மற்றது ரசாயன பாம்சம், ரசாயன பாம்சம் அது வந்து ஏழாம் ஆண்டு ஆக்கிரமிப்பில் அது பயன்படுத்தப்பட்டது, அது பிறகு தொடர்ந்து அது பயன்படுத்தப்பட்டது, இதானதெல்லாம் பயன்படுத்தப்பட்டதாக அந்த மூலி வாய்க்கால இருந்த மக்கள் நம்ம ஆக்கள் சொல்லுகிறார்கள், சொன்னார்கள். ஆகவே இப்படியான பாதிப்புள்ள இந்த முதல் பாதிக்கிறது, போர் மட்டும் பாதிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, கிளிநொச்சி ஆஸ்பத்திரி, புதுக்குடியிருப்பு ஆஸ்பத்திரி, தர்மபுரம் ஆஸ்பத்திரி, புதுமாத்தலன் ஆஸ்பத்திரி, இவை எல்லாத்துக்கும் செல்ல தாக்கம் இடம்பெற்று மேக உயிர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மற்றது நோ ஃபயர் ஜோன் என்று சூட்டு தவிர்ப்பு வலயங்கள் என்று பயப்படுது, சுதந்திரபத்தில் இருந்தது. ஆனால் அதில் எல்டிடிஆர் இருக்கையில் அதுக்கு அவரை பின்னாதான் நின்றவர்கள், அது அங்கே நின்ற மக்கள் எங்களுக்கு நின்றவர்கள். அதனால் அவர்களுக்கு அடிக்கிறதில்லை. இந்த மாற்றம் பிறந்து கண்ணவீர் அலசிட்டு ஆகி அங்கே இந்த மக்கள் எல்லாம் ஒழிக்கிட்டு அந்த மாத்தளம் பக்கம் போனவர்கள், அங்கே போன உடனே அதில் கண்ணவீர் இழந்து போனவர்கள். போர் வழியிலையும் அவர்கள் பல பேர் கொள்ளப்பட்டார். மற்றது அவர்கள் அங்கே போன பிறகு அங்கே அவரிடம் இரண்டாவது சூழ தவிர்ப்பு நிலையம் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டது. அது புதுமாத்தலன் ஒரு சிறிய ஒரு பகுதியாக தான் இருந்தோம். எல்டிடி மொழியாக நின்று உள்ளுக்கு நின்று உள்ளுக்கு மஞ்சள் நின்று மக்களிடம் நின்று இந்த சந்தர்ப்பங்களில் இந்த மக்கள் பல பேர் அநேகர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் ஏற்படுத்தின அந்த வலயம் அதில் அவர்கள் எல்டிடி நிற்கிறார்கள்ன்றதுக்காக வேண்டி அவர் எல்டிடியாக சொல்றதுக்காக வேண்டி மக்களை கேட்டார். அதாவது அவர்கள் மக்களை ஒரு மனித கேடயமாக வச்சுக்கலாம், அதுக்காக வேண்டி
பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருக்கின்றது என்பதையும் அமெரிக்க விசேட தூதுவர் ஸ்டீபன் ஜே ரிப் அவர்களுக்கு எடுத்துரைத்ததாகவும் மன்னார் ஆயர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த மக்கள் தொகைகளுக்கு, அங்க வந்த ஆக்களுக்கும் இங்கே இருந்த ஆக்களுக்கும். இந்த 8 மாதத்துக்குள்ள அது என்ன நடந்தது, 146,679 மக்கள் அதுல இல்ல குறையா இருக்கு, அது என்ன நடந்தது
காணாமல் போன ஊடகவியலாளர் ஏக் நலகுடா தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கும் உத்தரவு குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஊடகவியலாளர் பிரகீத் டெக் நலிகுடா காணாமல் போனமை தொடர்பான சாட்சியங்களை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஹோமாகம மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தனவுக்கு உத்தரவிட்டுள்ளது. காணாமல் போயுள்ள தனது கணவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவொன்று இன்று அழைக்கப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகீத் டெக் நலிகுடாவின் மனைவி சந்தியா டெக் நலிகுடா இதனை பிபிசியிடம் தெரிவித்தார். காணாமல் போயுள்ள ஊடகவியலாளர் பிரகீத் டெக் நலிகுடா இலங்கையில் வசித்து வருவதாகவும் போலீசாரின் உதாசீன தன்மை காரணமாகவே அவரை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன கடந்த 2012 லங்கா பத்திரிகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த தகவல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரை நீதிமன்றத்துக்கு அழைப்பது அவசியம் என மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக எதிர்வரும் பிப்ரவரி 19 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தனவுக்கு உத்தரவு பிறப்பித்தது. அதே போன்று அமைச்சரின் கருத்துக்களை பிரசுரித்த லங்கா பத்திரிகையின் ஆசிரியருக்கும் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமூகமளிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை சாட்சியங்களை வழங்குவதற்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு ஹோமாகம போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி ஜெயசுந்தர பண்டாரயனும் அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டிருந்த போதிலும் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன்படி சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீன் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து இந்திய செய்திகள். சென்னை நீலாங்கரை பகுதியில் காவல்துறை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஒரு 16 நபர் அங்கே துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் கூறுகின்றன. காயமடைந்த குடும்பத்தினருடன் நேரடி தொடர்பில் இருக்கும் SDPI கட்சியின் மாநில பேச்சாளர் முகமது உசேன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் குறித்து கேட்டார் சுவாமிநாதன்.
நீலாங்கரையில மகாத்மா காந்தி நகர்ல இருக்கக்கூடியவர் தான் தமிம் அன்சாரி, அவர் தான் அந்த 16 வயது சிறுவன். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோயில்ல உண்டியல் திருட்டு போயிருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டினுடைய பெயர்ல அந்த சிறுவனை தண்ணிலாங்கரையினுடைய காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறாங்க விசாரணைக்கு வருவதாக. 6/1/2014 காலை 9:30 அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அழைச்சிட்டு போன அந்த சிறுவனுடைய வீடுகளுக்கு எந்த விதமான தகவல்களையும் தெரிவிக்கல. அந்த குற்றச்சாட்டுல அந்த சிறுவன் இடத்துல வந்து விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணையில அவர் வந்து அந்த குற்றத்தை மறுத்திருக்கிறாரு. மறுத்ததுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை ஒப்புக்கொள்ள சொல்லி கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. பிறகு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற பிறகு துப்பாக்கியால் மிரட்டி அவரை அந்த சிறுவனினுடைய கழுத்தில் வந்து குண்டு பாய்ந்திருக்கிறது. தற்சமயம் அவர் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.
அந்த பையனை மட்டும்தான் இது தொடர்பாக கூட்டு போனாங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இல்ல வேற யாரையாவது கூட்டு போனாங்களா? இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா?
இல்ல, இந்த சிறுவனை மட்டும்தான் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அழைச்சிட்டு போனதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு அவன் அழைச்சிட்டு போன தகவல் தெரியவில்லை. சிறுவன் குண்டு பாஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு பத்திரிகையாளர்கள் தான் சிறுவனுடைய தாயாரை சந்திச்சு அவர்களுடைய போட்டோவை கேட்டிருக்கிறார்கள். அவருடைய மகனாருடைய போட்டோவை கேட்டிருக்கிறாங்க. எதற்கு என்னுடைய பிள்ளை மகனுடைய போட்டோவை கேட்கிறீங்கன்னு சொன்னப்படுது, ஒரு சிறுவன் வந்து துப்பாக்கி சூடுபட்டு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் உங்களுடைய பையனா இருக்கலான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, போட்டோ கொடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த சிறுவனுடைய தாயாருக்கே தெரிய வந்திருக்கிறது. அதுவும் நேற்று மதியம் 12:30 துப்பாக்கி சூடு நடந்ததாக தெரிகிறது. 4:30 தான் அவருடைய தாயாருக்கு தகவல் தெரிந்து அதற்கு அப்புறமாக போய் கேட்டிருக்காங்க. இத்தனைக்கும் காவல்துறையில இருக்கிறதுக்கும் அந்த சிறுவனுடைய வீட்டுக்கு ரொம்ப பக்கம் பக்கத்தான் இருக்கிறாங்க. தற்சமயமா அவங்களுடைய தாயார் வந்து ஆஸ்பத்திரியிலிருந்து நம்மளுக்கு தகவல் சொன்னாங்க. நாங்க எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது, போலீஸ் தரப்புல இருந்து எந்த தகவலும் எங்களுக்கு வரல. நாங்க தான் என்ன பத்திரிகைக்காரர்கள் சொன்னதுக்கு பிறகு அந்த செய்தியை கேள்விப்பட்டு நாங்க தான் மருத்துவமனையில வந்து என்னுடைய பிள்ளையை பார்த்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்பொழுதுக்கு அந்த பையன் வந்து உடல்நிலை தேறியதாக தெரிகிறது.
சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா, என்ன நிலை?
தற்காலிகமா கோட்டாட்சியர் நடவடிக்கை ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அந்த காவல்துறையினுடைய ஆய்வாளர் புஷ்பராஜ் அவர்கள் தான் துப்பாக்கி சூடுக்கு காரணமான ஒரு அதிகாரி. அவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது.
எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பேச்சாளர் முகமது உசைன். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் குறித்து எழுந்திருக்கும் சர்ச்சைகள் குறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
சென்னை உயர்நீதிமன்றத்திற்கான நீதிபதிகள் நியமன பிரச்சினை வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையினை தோற்றுவித்திருக்கிறது. தற்போதைய தலைமை நீதிபதி ஆர்கே அகர்வால் தலைமையிலான குழு புதிய நீதிபதிகள் நியமனத்திற்காக 12 அடங்கிய பட்டியல் ஒன்றை உச்சநீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அப்பட்டியல் மத்திய அரசின் சட்ட அமைச்சிற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அப்பட்டியல் ஒரு சில தரப்பாருக்கு ஆதரவாக இருக்கிறது, வேறு சில பிரிவினர் ஒதுக்கப்பட்டிருக்கின்றனர். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. நீதிபதிகள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. போராட்ட குழுவைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகுமார் குறிப்பிட்டார்,
முழுமையான திரைமறைவிலே எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல், எந்த நேர்மையும் இல்லாமல், ஒருதலை பட்சமாக சர்வாதிகாரமாக ஜாதி வெறி அடிப்படையிலே 12 பட்டியல் திரைமறைவிலே அனுப்பப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை கண்டவுடன் ஜனநாயக உணர்வுள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் மிகுந்த கொதிப்புக்கு உள்ளானார்கள். எனவேதான் கடந்த ஒரு வார காலமாக இந்த பட்டியலை உச்ச நீதிமன்ற குழுஜியமும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மிகப்பெரிய போராட்டம் எழுந்துள்ளது. இந்த போராட்டம் வந்து சாதாரண மக்களுக்கு நீதி என்பது வெகு விரைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல நீதிபதிகள், நேர்மையான நீதிபதிகள், திறமையான நீதிபதிகள் சமூகத்தின் அனைத்து பகுதியிலிருந்து நியமிக்கப்பட்டால்தான் அது நடைபெறும் என்ற அடிப்படையிலே இந்த அனுப்பப்பட்டியல் ஜாதி பின்னணியில் தெரிந்தவர்கள் இந்த பின்னணியில், ஜூனியர்கள் இந்த பின்னணியில், சொந்தக்காரர்கள் இந்த பின்னணியில், இன்னும் தன்னோடு தொடர்புள்ளவர்கள் இந்த பின்னணியில் அனுப்பப்பட்டிருப்பதால் அதனை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனுதினமும் வழக்காடுகின்ற தேர்மையான நல்ல திறமையான வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடைபெறுகிறது. இந்த பட்டியல் திரும்ப பெறப்பட்டு ஒரு நேர்மையான நல்லவர்கள், ஜனநாயக உள்ளம் கொண்டவர்கள், மக்கள் உணர்வு எண்ணம் கொண்ட நல்ல வழக்கறிஞர்கள் நீதிபதியாக நியமிக்கப்படும் வரை இந்த போராட்டம் பல்வேறு வடிவங்களிலே தொடரும்.
இன்று புதன் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பிலும் ஈடுபட்டனர். இதனிடையே பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் பட்டியல் திரும்ப பெறப்பட வேண்டும், உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டு நிதிகளின்படி அது திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என கோரி மூத்த வழக்கறிஞர் காந்தி தாக்கல் செய்துள்ள மனு இன்று நீதிபதிகள் கே கே சசிதரன், வி தனபாலன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற அறையில் இருந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் பட்டியல் சரியானது அல்ல, பாரபட்சமானது என்றார். அவரும் இவ்வழக்கில் ஒரு மனு தாக்கல் செய்யலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காந்தியின் மனு மீது சில மணி நேர வாதங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கும் பட்டியல் மீது நாளை வரை மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படக்கூடாது என இடைக்கால உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கு விசாரணையினை ஒத்திவைத்தனர்.
செய்திகளை தந்தவர் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். அடுத்து அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்பொழிவு மற்றும் உறைய வைக்கும் குளிர் குறித்த நிலைமைகள் தொடர்பாக அமெரிக்காவில் இருக்கும் ஷியாம் ராமகிருஷ்ணா அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
இதுக்கு காரணம் வந்து போலார் வார்டெக்ஸ்ங்கிற ஒரு ஃபெனாமினா. இது வந்து பொதுவா வின்டர் டைம்ல வந்து கோல்டு இருக்கிறது வந்து சகஜம்தான். ஆனா இந்த தடவை என்ன ஆயிருக்குன்னா போலார் வார்டெக்ஸ்னால கோல்ட் கூட சேர்ந்து விண்ட் சில்லுங்கிற இன்னொரு ஃபேக்டர்னாலதான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. விண்ட் சில்னா குளிர்காத்து, இந்த குளிர்காத்தும் சேர்ந்து இன்னும் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக்கும். பொதுவா வின்டர் டைம்ல வந்து சில ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் சிவியர் கோல்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் இந்த போலார் வார்டெக்ஸ்னால எல்லா 50 ஸ்டேட்லயும் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்தர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து சதர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது ஹவாய் வரைக்கும் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுது. மினசோட்டாங்கிற ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு இடத்துல வந்து -37 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கோல்ட் டெம்பரேச்சர் கூட விண்ட் சில்லும் இருக்கிறதுனால -40 degrees Celsius மாதிரி ஃபீல் பண்றாங்க மக்கள்.
இதால வந்து மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு இதுவரை ஏற்பட்டிருக்கு?
தினசரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது வெளியில போக முடியாது. சாதாரணமா வெளியில போனா ஃப்ராஸ்ட் பைட்டோட ரிஸ்க் இருக்கு. ஸோ பாடி பார்ட்ஸ் கவர் பண்ணாம இருந்தா 5 நிமிஷத்துக்குள்ள ஃப்ராஸ்ட் பைட் ஆயிரலாம். சாதாரணமா வெளியில போறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க, சாதாரணமா சுடுதண்ணிய வெளியில வீசுனா அது வந்து ஐஸா மாறிடுது. அது மட்டும் இல்ல, இப்ப சில சிட்டிஸ் அதாவது இந்தியாபோலிஸ் போன்ற சிட்டிஸ்ல எல்லாம் வந்து டிரைவிங் பேன் பண்ணிருக்காங்க. இங்க நார்த் டகோட்டால கூட மண்டே அதாவது 6ஆம் தேதி வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருந்தாங்க. யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாமே ஷட் டவுன் ஆயிருந்தது. எமர்ஜென்சி ரீசன்ஸுக்கு மட்டும் டிராவல் பண்ண முடியும்னு நோட்டீஸ் வந்திருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம சில ஸ்டேட்ஸ்ல வந்து ஹீட்டிங் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ற ப்ரோபேன் கேஸ் வந்து ஷார்டேஜ்ல இருக்கிறதுனால அதனாலயும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்டது.
சரி, இப்போ இந்த கடுமையான குடியிலிருந்து தப்பிக்கொள்றதுக்காக உங்களோட பகுதியில் எல்லாம் இருக்கிற மக்கள் வந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க?
முதல் விஷயம் வந்து யாரும் இப்ப வெளியில போறது வந்து அவாய்ட் பண்றாங்க. அதுவும் சாப்பாடு பொருட்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அடுத்த ஒரு வாரத்துக்காக. அது போக ஹீட்டிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கூட இதுதான் அட்வைஸ் பண்ணுது. ஸோ வெளியில போறது வந்து அவாய்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்கு. அதையும் மீறி கிட்டத்தட்ட 21 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க இந்த ஃபினாமினால. அது போக பெரிய சிட்டிஸை தவிர சின்ன சின்ன சிட்டிஸ்லயும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வசதி இல்லாத இடத்துல எல்லாம் இன்னும் கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த மாதிரி குளிரை வந்து பார்த்தது இல்ல. சோ அதனால வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்துதான்.
சரி, இந்த பகுதிகள் எல்லாம் தமிழர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அவங்க இந்த எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க?
அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ விட அமெரிக்கால வந்து தமிழர்கள் கம்மி தான். ஆனா இந்த போலார் வார்டெக்ஸ்னால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதுல தமிழர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் இருந்து தப்பிக்கொள்றதுக்கு வந்து மக்களுக்கு எந்த வகையில அரசாங்கம் உதவுது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கார் அரசாங்கம்?
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தது வந்து மக்களுக்கு வார்னிங் கொடுக்கறது தான். இந்த வாரம் முழுக்க கவனமா இருக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு நார்மல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட்குள்ள எல்லாமே நார்மல் ஆகும்னு நம்புறாங்க.
அமெரிக்காவில் இருக்கும் ஷியாம் ராமகிருஷ்ணா. அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
கத்தார் நாட்டில் வரும் 2022 நடைபெற இருக்கின்ற உலகக்கோப்பை கால்பந்து ஆட்ட போட்டிகள் பழமையாக நடப்பது போல கோடை காலத்தில் நடைபெறாது, நவம்பரில் நடைபெறும் என்று ஃபிஃபா அறிவித்திருக்கிறது. அல் கைதாவுடன் தொடர்புடைய குழுவால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற ஃபலுஜாவிலிருந்து பலர் வெளியேறி வருகின்ற நிலையில் அங்கே மனிதநேய நிலைகள் மோசமடைவதாக ஈராக்கில் உள்ள ஐநா அதிகாரி எச்சரித்திருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.